ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் 616வது நம. அமேயாயி நமஹ. அளவிட முடியாத வடிவையும் பிரபாவத்தையும் உடையவள். அவளுடைய சுரூபத்தை அளவிட முடியாது என்பதால் அமேயா, அதாவது அளவிடக்கூடிய வஸ்து ஏதுமில்லை என்று பொருள். லிங்கபுராணத்தில் கூறியுள்ளபடி சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம் அளவிடப்படக்கூடியது. அந்த சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியானது, அதாவது படைக்கும் சக்தியானது அளவிட முடியாதது. அதனால் அந்த சக்தியை அளவிடக்கூடிய வஸ்து வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற பொருள்பட அமேயாயே நமஹ அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குகிறார். அடுத்த நாமா ஆத்மனே நமஹ. ஆத்மாவாக இருப்போள், அதாவது ஜீவ வடிவாக இருப்போள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதம் ஜீவாத்மாவை குறிக்கும். அடுத்து வரக்கூடிய நாமா பரமாத்மாவை குறிக்கிறது. ஆத்மா என்ற சொல்லிற்கு பல பொருள்கள் உள்ளன. சொல், மனம், சுவாவம், பிரம்மம், தைரியம், புத்தி முதலியன இவை எல்லாமுமாக தேவி இருப்பதால் ஆத்மா என்ற பொருள் மிகவும் பொருத்தமானது சொல்லப்படுது. ஆத்ம சப்தம் சரீரத்தையே குறிக்கும். எனவே சரீரங்கள் எல்லாம் தேவியின் வடிவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு ஆத்மாவாகவே, அதாவது ஜீவ வடிவாகவே இருப்போள் அப்படிங்கிற பொருள்பட ஆத்மனே நம அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குகிறார். அடுத்த நாமா பரமாயே நம. பரமாத்மனே நம என்றும் சொல்லலாம். எல்லாவற்றிலும் எல்லா வகையிலும் சிறந்தவள். அளவில் அடங்காத பரம்பொருளை அளவிற்கு உட்படுத்தி நமக்கு காண்பிப்போள் அப்படின்னு பொருள்படுறது. பரசியமா, அதாவது பரமசிவனுடைய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுறார். பரம என்ற சொல்லிற்கு தூரத்தில் இருப்பது என்றும் பொருள். பக்தியற்றவர்களுக்கு பரம தூரத்தில் இருப்போள். பரம்பொருளுக்கு புருஷன், துவஜா, கால, பரம் என்று நான்கு வடிவங்கள் விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் நாலாவதான மிகச்சிறந்த பரம் என்ற வடிவானவள். முந்தைய நாமாவிற்கு ஜீவாத்மா என்று பொருள் கொண்டால் இந்த நாமாவானது பரமாத்மா என்றாகும். அதனால் அம்பாள் எல்லாவற்றிலும் எல்லா வகையிலும் சிறந்தவள். அளவிலடங்காத பரம்பொருளை அளவுக்குட்படுத்தி நமக்கு காண்பிப்போள் அப்படிங்கிற பொருள்பட பரமாயே நமஹ அப்படிங்கிற நாமால் விளங்குகிறார். அடுத்த நாமா பாவனாகிருத்தியே நமஹ. தோற்றம், குணம் முதலியவை எல்லாவற்றிலும் பரிசுத்தமானவள் அப்படின்னு சொல்லப்படுது. அம்பாளை நினைப்பதே எல்லா பாவங்களிலிருந்தும் ஒருவனை பாவனம் ஆக தூய்மையானவளாக ஆக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பாவனத்தன்மை, அதாவது புனிதமே வடிவானவள் அம்பாள். கிருதி என்றால் செயல், புனிதமான செயல்களை செய்வோள், அதாவது தூய்மையே வடிவானவள், செயலுமானவள் அப்படின்னு சொல்லப்படுறது. இதற்கு முன்னாடி நாமால் அம்பாள புண்ணிய கீர்த்தி, புண்ணியஸ்ரவண கீர்த்தனா என்ற நாமங்களும் இதே கருத்தை அம்பாள் புண்ணியமானது அப்படின்னு கூறுகின்றன. தோற்றம், குணம் முதலில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமானவள், அதாவது தூய்மையே வடிவானவள், செயலுமானவள் அப்படிங்கிற பொருள்பட பாவனாகிருத்தியே நமஹ அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குகிறார். அடுத்த நாமா அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனியே நமஹ. பல கோடி பிரம்மாண்டங்களை இன்றெடுத்தவள். விராட், இரண்யகர்பன், ஈஸ்வரன், பிரம்மத்தின் இம்மூன்று வடிவங்களும் கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களை சிருஷ்டி செய்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் ஜனனி தாயானவள் அப்படின்னு சொல்லப்படுறார். அதாவது பிரபஞ்சத்திற்கு பிரம்மாண்டம் என்று பெயர். இதற்கு அபிமானியானவர் விராட். இவ்வாறான பிரம்மாண்டத்தில் இருக்கும் ஜீவன்களுடைய சமஷ்டி வடிவிற்கு அபிமானியானவர் ஸ்வராட். இவை இரண்டுக்கும் காரணமான அவ்யாகிருதத்திற்கு அபிமானியானவர் சம்ராட். அதனால் அந்த விராட் சுரூபமாகவும் ஸ்வராட் சுரூபமாகவும் சம்ராட் சுரூபமாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு இவள் ஜனனி தாயானவள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஜனனி மாதான்னு சொல்லப்படுறார். அதனால் அம்பாள் பல கோடி பிரம்மாண்டங்களை ஈன்றெடுத்தவள். விராட், இரண்யகர்பன், ஈஸ்வரன் இவர்களுக்கும் ஜனனி தாயானவள் அப்படிங்கிற பொருள்பட அநேக கோடி பிரம்மாண்ட ஜனன்யின் மக அப்படிங்கிற நாமால் விளங்குகிறார். அடுத்த நாமா திவ்ய விக்கிரகாயின் மக. அதிரமணீயமான வடிவுடையவள். இப்படி ஒரு பொருள் சொல்லப்படுறது. திவ்ய என்ற பதத்திற்கு ஆகாசம் என்றும் பொருள் உண்டு. விக்கிரக என்றால் யுத்தம். ஆகாயத்தில் யுத்தம் செய்தவள். சும்பாசுரனுடன் நடந்த யுத்தத்தில் இருவரும் பூமியிலிருந்து உயர கிளம்பி ஆகாயத்தில் சண்டையிட்டனர் அப்படி சொல்லப்படுறது பாகவதத்தில், தெய்வபாகவதத்தில். அதுபோல அம்பாள் இங்கு அதிரமணீயமான வடிவுடையவள் அப்படிங்கிற பொருள்படவும், ஆகாயத்தில் யுத்தம் செய்தவள் அப்படிங்கிற பொருள்படவும் திவ்ய விக்கிரகாயினமாக அப்படிங்கிற நாமால் விளங்குகிறார். அடுத்த நாமா கிளீம்காரியினமாக. கிளீம் என்னும் காமராஜ பீஜ வடிவானவள். கிளீம் என்பது காமராஜ பீஜம், அதாவது மன்மத பீஜம் சொல்லப்படுது. கிளீம்காரர் என்றால் சிவகாமர், காமேஸ்வரர், அவருடைய பத்னி அல்லது ஸ்ரீ காமேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுறார். இச்சாசக்தியும் வசியசக்தியும் சேர்ந்த சக்தி காமராஜ பீஜம் அப்படின்னு சொல்லப்படுது. க என்பது சிவனை குறிக்கும், ல என்பது சக்தியை குறிக்கும், ஈம் என்பது காமகலையை குறிக்கும். அதாவது சிவசக்தி சாமரசியத்தை குறிக்கிறது இந்த நாமா. அதனால் அம்பாள் காமராஜ பீஜ வடிவானவள் அப்படிங்கிற பொருள்பட கிளீம்காரியே நமக அப்படிங்கிற நாமாவில் விளங்குறா. அடுத்த நாமா கேவலாயே நமக, தனித்த வடிவினால் வேறு எந்த குணமோ தோஷமோ கலக்காமல் தானாக இருப்பாள். அம்பாள் தனித்த வடிவினாளாக இருக்கலாம், எந்த குணமோ தோஷமோ கலக்காமல் இருப்பதாக சொல்லப்படுது நாமால. கேவலம் என்ற சொல் இன்றைய பேச்சு வழக்கில் மிகவும் தாழ்ந்ததாக சொல்லப்படுது. இதன் முக்கியமான பொருள் என்னக்கா, தனித்தது, தனித்து மிக சிறந்தது அப்படின்னு பொருள்படும். வேறு எந்த குணமோ தர்மமோ வேதமோ சிறிதும் கலக்காதது, தனித்து இருப்பது அப்படிங்கிறது தான் இந்த கேவலா அப்படிங்கிற நாமாவுடைய அர்த்தம். தானே தனித்து வேறொன்றோடும் கலக்காமல் சுத்தமாக விளங்கும் ஏகாகினி என்ற பொருள். அத்வைதத்தின் தத்துவமான எஞ்சியிருக்கும் ஒரே பொருள் கேவலா அப்படின்னு சொல்லப்படுது. முந்தைய நாமாவில் கூறிய கிளீம் என்ற பீஜத்தில் ககார லகாரங்கள் இல்லாமல் எஞ்சியிருக்கும் பீஜம் மட்டும் தனித்திருக்கும் நிலை கேவலா, அதாவது ஈம் அப்படிங்கிற பீஜம். இதுவே காமகலா பீஜம் சொல்லப்படும். இது குருமுகமாக அறியப்பட வேண்டியதுன்னு சொல்லப்படுறது. அதனால் கிளீம்கார் என்ற பீஜத்தை உபாசிப்பவன் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் அடைவான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் அம்பாள் தனித்த வடிவினாக வேறு எந்த குணமோ தோஷமோ கலக்காமல் தானாக இருப்போள் அப்படிங்கிற பொருள்பட கேவலாயே நமக அப்படிங்கிற நாமாவில் விளங்குறா. அடுத்த நாமா குஹ்யாயே நமக, அதிரகசியமானவள் வடிவிலும் அர்த்தத்திலும் அப்படின்னு சொல்லப்படுறது. குஹ்யா என்றால் குகையில் விளம்புகள், அதாவது ஹிருதயம் என்னும் குகையில் வசிப்போள். இதற்கு முன்னாடி நாமால் நம்ம ஹிருதயம் என்னும் குகையில் ஆகாச தத்துவமாக விளங்குவதாக நம்ம வந்து ஒரு நாமா அனுசரிச்சிருப்போம். அந்த பொருள்பட சொல்லப்படுறது. இங்கே ரகசியமானவள் நம் இதே குகையிலேயே வசிப்பவள் ஆதலால் உள்நோக்கி தீவிரமான முயற்சியோடு தெரிஞ்சால் மட்டுமே காணக்கூடியவள் அப்படின்னு சொல்லப்படுறா. குக்ஷா என்ற பதத்திற்கு ஜீவாத்மா பரமாத்மா இவர்களின் ஐக்கியம் என்றும் கூறப்படும். இந்த பலன்களை கொடுக்கக்கூடிய உபாசனையும் அதற்கு தேவதையான தேவியும் குக்ஷா என்று கூறப்படுறா. இனி வரப்போகிற நாமால 707வது நாமால குக்ய ரூபின்னியன் அப்படி நாம அனுசரிக்க போகிறோம். இதே பொருள் கூட ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஸ்ரீ சங்கர பகவத்பாதாள் அவருடைய பாஷத்தில் 542வது நாமா குக்ய, அதாவது ரகசியமான உபனிஷத்துக்களால் அறியப்படுவோன் அல்லது ஹிருதய ஆகாசமாகிய குகையில் நிலைத்திருப்போன் அப்படின்னு சொல்லப்படுது. நாமா 545 குப்தக, அதாவது வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாதவன் அதனால் குப்தக அப்படின்னு சொல்லப்படுறார் விஷ்ணு. அதே பொருள்பட இங்கு அம்பாள் குஹ்யமாகவும் குப்தமாகவும் விளங்கக்கூடுவள், அதிரகசியமானவள் வடிவிலும் அர்த்தத்திலும் அப்படின்ற பொருள்பட குஹ்யாயே நமக அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாமா கைவல்ய பததாயின்யே நமக, இரண்டற்ற கேவலமான ஒன்றேயான மோட்ச நிலையை அருள்பவள் அப்படின்னு பொருள்படுறது. மோட்சம் என்பது ஐந்து வகைகள்: சாரோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம், கைவல்யம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதில் ஐந்து வகையில் நான்கும் கர்மாவின் பலன்கள், அதாவது சாரோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம் அப்படிங்கிறது கர்மாவின் பலன்கள். எனவே அனித்தியமானவை, கர்மாவை சேர்ந்தவை, அதனால் பதங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதெல்லாம் ஐந்தாவதான கைவல்யமோ ஞானத்தின் பலனாக நிரதிசயமான ஆனந்தத்தை நிரந்தரமாக தருவது. அதனால் இந்த கைவல்ய நிலையில் சிச்சக்தியானது விருத்திகளுடைய சம்பந்தமே இல்லாமல் தனக்குள்ளே தானே நிலைத்து விடுவதாக சொல்லப்படுறது சுதிகளெல்லாம். அதனால் அம்பாள் இரண்டற்ற கேவலமான ஒன்றேயான மோட்ச நிலையை அருள்வோள், அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள். நான்கு விதமான கர்ம பலன்களை தவிர்த்து ஐந்தாவதான கைவல்ய பதத்தை அம்பாள் தரலாம், அதை ஞானத்தின் பலனாக கொடுக்குறா அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே மேலே கூறிய கிளீம்காரி, கேவலா, குக்யா, கைவல்ய பததாயி என்ற நான்கு நாமாக்களும் ஒரே நாமாவாக நம்ம சொல்லலாம். இவற்றின் பொருளை சேர்த்து படித்தால் ரசமான விளக்கம் கிடைக்கிறது. அதாவது காமராஜ பீஜ வடிவானவளை, கேவலமாக அதாவது தனித்து இருப்பவளை, எஞ்சிய ரகசியமான பீஜத்தை மட்டும் குக்கியமாக உபாசித்தால் அவள் மோட்சத்தை கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த நான்கு நாமாக்களையும் நம்ம பிரயோக முறையில் ஒரே நாமாவாக அனுசரிக்கலாம். அதாவது கிளீம்காரி, கேவலா, குக்யா, கைவல்ய பததாயின்னியன்மக அப்படின்னு நம்ம சேர்த்து அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கு மேலே குறிப்பிடப்பட்ட நாமாக்கு அம்பாள் இரண்டற்ற கேவலமான ஒன்றேயான மோட்ச நிலையை அருள்பவள் அப்படிங்கிற பொருள்பட கைவல்ய பததாயின் நீர்மக அப்படிங்கிற நாமாவில் விளங்குறா. இங்கே மேலே குறிப்பிடப்பட்ட நாமாக்கள் எல்லாம் வசனியாதி வாக்தேவிகளால் அம்பாளை அளவிட முடியாத வடிவையும் பிரபாவத்தையும் உடையவளாகவும் ஆத்மாவாகவே இருப்பவளாகவும் எல்லாவற்றிலும் எல்லா வகையிலும் சிறந்தவளாக பரமாத்மாவாக இருப்பவளாகவும் தோற்றம் குணம் முதலிய எல்லாவற்றிலும் பரிசுத்தமானவளாகவும் பல கோடி பிரம்மாண்டங்களை ஈன்றெடுத்தவளாகவும் அதிரமணீயமான வடிவுடையவளாகவும் கிளீம் என்னும் காமராஜ பீஜ வடிவானவளாகவும் தனித்த வடிவுகளாகவும் அதாவது எந்த குணமோ தோஷமோ கலக்காமல் தனித்து தானாகவே இருப்பவளாகவும் அதி ரகசியமானவளாகவும் வடிவிலும் அர்த்தத்திலும் இரண்டற்ற கேவலமான ஒன்றேயான மோட்ச நிலை அருள்வாகவும் அழகாக அந்த வர்ணனையாக அம்பாளை பற்றி எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாமாக்களை அதே பாவனையிலேயே மந்திரம் போல ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமா வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.